SBS தமிழ். இப்போ நீங்கள் வந்து காளி, திமிரு பிடிச்சவன், சண்டைக்கோழி 2, விஸ்வாசம் என்று பல படங்களுக்கு எழுதிவிட்டீர்கள். இப்போது என்னென்ன படங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன பாடல்கள் வெளிவர இருக்கின்றன?
அடுத்து களவாணி 2 வர வேண்டியிருக்கு. திமிர் ஓவியா நடிக்கிறாங்க. சர்க்குணம் சார் டைரக்ஷன். சர்க்குணம் சார் ரொம்ப முக்கியமான இயக்குனர். எனக்கு வந்து என்னுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறையில் ஒரு மனிதர், நல்ல அண்ணன். களவாணி 2 எழுதியிருக்கேன். அப்புறம் தேவராட்டம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாழ்த்தர் அப்படின்னு ஒரு படம், விக்ரம் பிரபு எல்லாம். அதுக்கப்புறம் மரகத காடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வர வேண்டியிருக்கு. தொடர்ச்சியா இப்போ நிறைய படங்கள் அப்படி போய்கிட்டே இருக்கு. மரகத காடு, அப்புறம் சிதம்பரம் ரயில்வே கேட்ஸ் அப்படின்னு ஒரு படம் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவோட இசை, அந்த படத்துல எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் ஹிப்ஹாப் தமிழாக்கு ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு.
நீங்கள் வந்து ஒரு கவிஞராக, ஒரு பாடல் ஆசிரியராக எழுதுகின்ற வரிகள் வந்து சில நேரம் எடுபடாது. ஆனால் அந்த வரிகளை கதாநாயகர்கள் வந்து சொல்கின்ற போது அது அப்படியே ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் இல்லையா? அப்படியாக நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தியை நீங்கள் அந்த பாடல் வரிகளுக்குள் புகுத்துவதுண்டா?
கண்டிப்பா புகுத்தணுங்க, கண்டிப்பா வைக்கணும். அப்படியான எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா இப்ப வந்து விஜயாந்தனி சாரோட படங்கள்லயே பாத்தீங்கன்னா வந்து அந்த திமுரு பிடிச்சவன், இந்த திமுருக்கே பிடிச்சவன் அப்படிங்கும்போது, நேர்மையில் நடப்பவன், வேர்வையில் முளைப்பவன், தூங்காமல் விழிப்பவன், ஓயாமல் உழைப்பவன், வளையாமல் இருப்பவன், விளைபோக மறுப்பவன், காயங்கள் பொறுப்பவன், கோபத்தில் வெடிப்பவன் அப்படின்னு சொல்லி போட்டே வந்திருப்பேன். அதே மாதிரி நீங்க சரணத்துல போய் பாத்தீங்கன்னா, போலியா யாரையும் போற்றி பேச மாட்டான், போலீசன் யாரையும் கூட வைக்க மாட்டான், உள்ளதை பேசுவான் நோமையாக மாட்டான், நல்லதை செய்யவே நேரம் பார்க்க மாட்டான், துணிந்தவன் வாழ்வின் தோல்விகள் இல்லை, துணிவுக்கு வகுப்புகள் எடுத்துடுவான், பயந்தவன் வாழ்வின் வெற்றிகள் இல்லை, எமனுக்கும் மரணம் கொடுத்துருவான். இந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு எழுதக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அதே சமயத்துல ஒரு ஒவ்வொரு இளைஞனும் அந்த பாடலை கேட்கும்போது தனக்கான ஒரு தன்னம்பிக்கை பாடமாக, தனக்கான ஒரு முன்னேற்ற வரிகளாக அதை எடுத்துக்க முடியும். நீங்க தூங்காம விழிக்கும் போது, ஓயாம உழைக்கும் போது கண்டிப்பா உங்களை வந்து வெற்றி சேரும். இது மாதிரியான பாடல்களை வந்து என்னன்னா, ஒரு முகப்பு பாடல்கள்ல அல்லது வந்து கல்லறி வரிகள்ல நிறைய இடங்கள்ல நம்மளால கொடுக்க முடியும். அதற்கான களம் கிடைக்கும்போது கண்டிப்பா வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய இருக்கு எனக்கு. இப்போ விசுவாசம் நான் வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஜாலியான பாட்டு எழுதிட்டோம், அதனால நம்ம வைக்க முடியல. ஆனா இப்ப அஜித் சாரு, விஜய் சாரு, அப்புறம் வந்து விஜயாந்தனி சாரு, இப்படி ஒரு உச்சவட்ட கதாநாயகர்கள் வந்து உச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகள் வந்து நிறைய பேரை போய் சென்றடையும். ஸோ அதனால வந்து நம்ம இனிமேல் வரும் காலங்கள்ல தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு நிறையவே இருக்கு.
நேர்மையில் நடப்பவன், வேர்வையில் முளைப்பவன், தூங்காமல் விழிப்பவன், ஓயாமல் உழைப்பவன், வளையாமல் இருப்பவன், விலை போக மறுப்பவன், காயங்கள் பொறுப்பவன், கோபத்தில் வெடிப்பவன்.
உங்களது இலக்கிய பணிக்கு வந்தால், மண்ணோடு போராடும் வேர்கள், புதிய பானையில் பழைய சோறு என்ற நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அடுத்தடுத்த என்ன இலக்கிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள்?
இப்ப அடுத்தடுத்து என்னுடைய புத்தகங்கள் வந்து நிறைய வர வேண்டியிருக்கு. இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு 3 கவிதை தொகுப்பு ரெடியாயிருக்கு. அந்த 3 கவிதை தொகுப்பு, அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் வந்து நீசவர்த்த வேட்டக்காரன் அப்படின்ற தலைப்புல இப்ப நான் எழுதின பாடல்கள் பிறந்த சூழல்களை பூரா எழுதி ஒரு 25 பாடல்களை தொகுத்து அது ஒரு புத்தகமா போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 புத்தகங்கள் தயாராகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு வெளிவரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கைப்பு கவிதை தொகுப்பு ஒன்று வருது, அப்புறம் வந்து ஒரு கவிதை தொகுப்பு, கிராமிய கவிதை தொகுப்பு ஒன்று வருது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு, அதுக்கப்புறம் இந்த மீசவர்த்த வேட்டக்காரன்.
சரி, நீங்கள் இதுவரை எழுதின பாடல்களிலே எல்லா பாடலும் உங்களுக்கு பிடிக்கும், இருந்தாலும் உங்களது மனதுக்கு மிகவும் நெருக்கமான பாடல் அப்படி என்று கேட்டால் இதை சொல்வீர்கள்?
எல்லா பாடலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் தான். எல்லா பாடல்களுமே திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னு தான் தோணும் ஒவ்வொரு நேரத்திலையும். எனக்கு சமீபத்துல வந்து இந்த அம்மா பாடல் எழுதினேன். அடி வயிற்று இடம் கொடுத்து கண்ணுக்குள் காத்தவளே, நான் குசியாய் சாப்பிட வேதனம் பசியில் படுத்தவளே, தொப்பில் கொடி வழியே உன் உயிரை பிடித்தேன் நான் அம்மா, நான் தான் செய்யப்படலையான தினமும் தோற்றாய் நீ அம்மா அப்படின்னு சொல்லி வரேன். அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா வந்து கத்தார்ல, அந்த கத்தார் நாட்டுல ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட் முன்னாடி அந்த படங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த பாடலை பேக்ரவுண்டா போட்டு போட்டிருந்தாங்க. அது வந்து எண்ணற்ற பெண்களால, எண்ணற்ற இளைஞர்களால, நிறைய பேரால வந்து அது வந்து வாட்ஸ்அப்ல, முகநூல்ல, சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பகிரப்பட்டு வந்துட்டே இருந்தது. அது என்னுடைய பார்வைக்கு வந்தது. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் போன் பண்ணாங்க, இந்த பாட்டு கேட்கும்போது எங்க அம்மாவோட இருந்த ஒரு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவங்களோட இதயத்தை போய் தொடுது நம்மளோட வரிகள் அப்படிங்கும்போது அது நமக்கும் நெருக்கமான பாடல்களா மாறுது. எனக்கு அந்த வகையில வந்து அடிவைத்திடம் கொடுத்து, டங்கா டங்கா, தங்கமா வைரமா, எல்லா பாடல்களையுமே எனக்கு பிடிச்ச பாடல்கள். அதுல முக்கியமா அம்மா பாட்டு எனக்கு ரொம்ப
பணி கூட முடைந்து
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்தின் பிரபல பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள். நீங்கள் இதுவரை எழுதிய பாடல்களில் விரைவாக எழுதி முடித்த பாட்டு எது? நிறைய நேரம் எடுத்து, நாள் கணக்கில் எடுத்து எழுதிய பாடல் எது?
விரைவாக எழுதின பாட்டுனா டங்கா டங்கா பாட்டு தான். விசுவாசம் படத்துல சிவா சார் முதல் நாள் எனக்கு வந்து சிச்சுவேஷன் சொன்னது, சொல்லிட்டு நீங்க எழுதி கொண்டு வாங்க அப்படின்னாரு. நான் அப்படி எழுதி கொண்டு போய் கொடுத்து அது உடனே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு எந்த விதமான திருத்தங்களும் சொல்லலை. அதுக்கப்புறம் நிறைய வரிகளும் வாங்கலை. அதை விட இமான் சார் வந்து அந்த வரிகளை ஒரு எழுத்து கூட மாத்தாம அப்படியே அந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிட்டது. அதனால வந்து டங்கா டங்கா பாடல் வந்து எனக்கு ரொம்ப வேகமாக எழுதி முடிக்கப்பட்ட பாடல். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அண்ணாதுறையில ஜிஎஸ்டியா மாறி நீங்க என்ன வச்சு செய்யறேன்னு ஒரு பாட்டு எழுதிருந்தேன். ஒரு மெலடி பாட்டு. அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. என்னன்னா அது வந்து தங்கமா வைரமா பாட்டு தான் ரொம்ப கஷ்டமான பாட்டு, நிறைய பேப்பர் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயானந்த் சார் எனக்கு கொடுத்தாரு. ஆனா அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பல்லவி ஆறு கரணம் எழுதி கொடுத்தேன். அதுக்குள்ளேயே முடிவாயிடுச்சு அந்த பாட்டு. ஆனா ஜிஎஸ்டி பாட்டு கொடுக்கும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு மெலோடி, எல்லா படத்துலயும் ஒரு காதல் பாட்டு வரும்ல, அது மாதிரியான ஒரு காதல் பாட்டு, நீங்க பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. ஆனா அந்த பாடல் எழுத ஆரம்பிக்கிறோம் 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 இதான் ஒண்ணு வித்தியாசமா பண்ணலாம் 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 மாத்தி 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 எழுதி 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 கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு ஒரு 70 பேப்பராக எழுதியிருப்பேன். ஜிஎஸ்டியை மாதிரி நீங்கள் என்ன செய்கிற பாடலுக்காக ஒரு 70 பேப்பராக எழுதியிருப்பேன். இப்போ அதில் வந்து சரணங்கள்ல வரும். பல 100 வருடங்கள் வாழ்கின்ற நிறை ஒன்றை நிமிடத்தில் நீ வந்து தந்தாயடி, அதெல்லாம் வந்து கடைசி முடிவு செய்யப்பட்டு இப்போ இருக்க வரிகள். நான் அதுக்கு முன்னாடி நிறைய எழுதினேன்.
என்ன பச்சு செய்கிற சொல்லாம கொள்ளாம வந்து என்னென்னவோ பண்ணுற, பூகம்பம் மாதிரி வந்து குண்ட தூக்கி போடுற, பாக்குற பார்வையால் என்ன கொண்ணு புட்டு போடுற, தூக்கம் போச்சே என்னோட தூக்கம் எல்லாம் ஓடி போச்சே.
இப்போ ஒரு கவிஞராக ஒரு பாடல் ஆசிரியராக வந்து பலர் வந்து இந்த சமூக பிரச்சனைகளில் எல்லாம் தலையிட மாட்டார்கள், அது பற்றி கருத்து சொன்னால் அது சர்ச்சை ஆகிவிடும் என்று விலகி இருப்பார்கள். ஆனால் உங்களது ஒரு பதிவு ஒன்று அண்மையில் பார்த்தேன், நடிகன் ஓய்வு பெற்றால் தலைவனாக நிற்பதும், இராணுவ வீரன் ஓய்வு பெற்றால் வாட்ச்மேன் வேலை பார்ப்பதும் இந்தியாவில் என்று ஒரு கூற்றை பதிவு செய்திருந்தீர்கள். அதற்காக நீங்கள் அதை நீக்கவில்லை, ஆனால் அது யாராவது புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டிருந்தீர்கள். இப்படியான கருத்து வந்து சமூக பொறுப்பு அல்லது இப்படியான கருத்து கூறுவது நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே செய்து வருகின்ற விடயமா, அல்லது இது உங்களது மனதில் தோன்றியதை சும்மா போட்டீர்கள் அப்படியா?
எனக்கு மண்ணோடு போராடும் வீரர்கள் கவிதை தொகுப்பு பார்க்கும்போது அதுக்குள்ள எல்லாமே சமூகம் சார்ந்த கவிதைகளா தான் இருக்கும். எல்லா கவிதைகளுமே ஒரு சமூக சார்ந்த ஒரு விழிப்புணர்வோட தான் அந்த கவிதைகள் எல்லாமே இருக்கும். புதிய பனகி படைய சோர்வும் கூட வந்து பாத்தீங்கன்னா கிராமிய சொல்லாடல்களா இருந்தா கூட அது வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தொலைச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு ஆதங்கமா தான் இருக்கும். எல்லாத்துலயுமே எல்லா கவிதைகளையும் ஒரு சின்ன கோபம், சின்ன விஷயம், ஏதோ ஒரு சமூகம் சார்ந்த அக்கறையோடு தான் நான் கவிதைகள் எழுதுறேன். அப்படி மிக சாதாரணமா நான் போடப்பட்ட பதிவு தான் அந்த பதிவு. அந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க நான் எழுதி போட்ட பதிவு அப்படின்றத விட நான் வந்து சின்ன வயசுல அந்த மாதிரியான கேட்ட ஒரு விஷயம் அந்த விஷயம். அப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து சாதாரணமா தோணுச்சு. நான் நிஜமாவே எந்த ஒரு நடிகரையோ இல்லை எந்த விதமான ஆட்களையோ குறிவைத்து நான் அதை வந்தெல்லாம் எழுதவே இல்லை. அது வந்து ட்விட்டர்ல வந்து அப்படி திருச்சி அப்படியே எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேசி எழுத ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப எளிமையா சாதாரணமா தான் போட்டேன். ரெண்டாவது சில விஷயங்கள் தோணும் போது, மனசுக்கு தோணும் போது அதை நான் ரொம்ப யதார்த்தமா அதை பதிவிடுறேன். அது வந்து நான் அந்த இடத்துல வந்து ஒரு பாடலாசிரியனாவோ இல்லை ஒரு கவிஞனாவோ அப்படிலாம் நான் என்ன வச்சுக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப சாதாரணமா தோணுது, அதை நான் போடுறேன், அவ்வளவுதான். இந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்த நான் பண்றேன், அவ்வளவுதான்.
சரி, இப்போ உங்களுக்கு வந்து கவிதை மீது அவ்வளவு பிரியம், உங்களது மானசீக குருவாக அப்துல் ரஹ்மான் அவர்களை நீங்கள் வரித்திருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று உங்களது பெயரையுமே நீங்கள் பாரதி என்பதை நீங்கள் இறுதியில் சேர்த்திருக்கின்றீர்கள். இப்போது இருவருமே இல்லை, பாரதியும் இல்லை, அப்துல் ரஹ்மான் அவரும் இல்லை. இப்போது வாழ்கின்ற கவிஞர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை என்றால் இவர் தான் என்று சொல்லி நீங்கள் நினைப்பது யார்?
அறிவுமதி அவர் தான் என்னுடைய தாய் கவிஞர். அவர் ரொம்ப முக்கியமான மனிதர். அவருடைய எழுத்துக்கள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருடைய ஆரம்ப கட்டத்தில் அவருடைய புத்தகம் எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். அனுத்திமுகடக்கு, என் பிரிய ராட்சசிக்கு, எல்லா புத்தகங்களுமே நான் படிச்சிருக்கேன். நட்புக்காலம் எல்லாமே படிச்சிருக்கேன். நான் அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அவர் சமூகம் சார்ந்த அவருடைய அக்கறை, சமூகம் சார்ந்த அவருடைய பொறுப்பு எல்லாமே எங்களுக்குள்ளேயும் அதை நாங்கள் தோள்களில் கடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவரோட நெருங்கி பழகும்போது ஒரு கவிஞன் வந்து எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும், எழுத்து ஒரு மாதிரி டைரக்ஷன்லையும் வாழ்க்கை ஒரு மாதிரி டைரக்ஷன்லையும் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி எழுதுறோமோ அது மாதிரி வாழணும், நம்ம எப்படி வாழ்றோமோ அது மாதிரி எழுதணுன்ற ஒரு உயரிய பண்பு எல்லாத்தையும் நான் அறிவுமதி அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அதனால இப்போ வாழக்கூடிய கவிஞர்களில் எனக்கு மிக பிடித்த கவிஞர் அண்ணன் அறிவுமதி அவர்கள்.
உங்களுக்கு ஒரு கவிஞராக அல்லது ஒரு பாடலாசிரியராக இரண்டு முகங்களிலும் ஏதாவது கனவு திட்டம் இருக்கிறதா?
எனக்கு கிராமிய வாழ்க்கைய இன்னும் ஆழமாக ஒரு பெரிய நாவலா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு. நான் ஒரு செங்காட்டு புழுதிகள் அப்படின்னு ஒரு தலைப்புலாம் வச்சு எழுதலாம் ஆரம்பிச்சேன். ஆனா திரைத்துறை பணி, பாடல் பணி அப்படின்றதுனால அதெல்லாம் பெருசா கொண்டு வர முடியல. இப்போதைக்கு அதை வந்து பண்ணணும் அப்படின்றது ஒரு எண்ணம் இருக்கு. மற்றபடி இப்போ அடுத்தடுத்து நான் எவ்வளவு வாசிக்க போறேன், அடுத்தடுத்து நான் எவ்வளவு தூரங்களை கடக்க போறேன், அதெல்லாம் பொறுத்துதான் என்னுடைய எதிர்கால திட்டங்கள் அமையும். இப்போதைக்கு வந்து மண்ணை, மக்களை, இந்த சமூகத்தை, இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப பதிவு செய்யக்கூடிய ஆழமான அழுத்தமான படைப்புகளை தொடர்ந்து கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் எண்ணம்.
சரி, அந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவரட்டும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.
நன்றி மேடம். இவ்வளவு நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு உரையாடலா இருந்தது உங்களோட பேசினது. நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றி.
சுரக்காத்து சுத்தி சுத்தி வீசுதடி கண்ணை காட்டி தேர்தே டங்கா 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 டானே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே திங்க பார்த்தேன் குண்டு மங்க வேணான்னு உன்னை தாண்டி கேட்டேன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil